الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد تربية பாடம் தலைய கடைசி பாடம் இன்றைய இந்த அமர்வுக்கான கடைசி பாடம் சி தாரிக் இஸ்லாமிய வரலாறு தொடர்பாக நாங்கள் உமையா ஆட்சியுடைய சென்ற பாடத்திலே உமையா ஆட்சி எப்படி உருவாகிச்சு அது எந்த குடும்ப பின்னணியிலே உருவாகிச்சு மருவான் குடும்பம் சுஃபியான் குடும்பம் போன்ற அந்த அடிப்படைகளை பார்த்தோம். அப்படி உமையா கிலாபத்துடைய முதல் ஃபேமிலி யாரு? உமையா கிலாபத்தில் வரக்கூடிய முதலாவது குடும்பம் யாரு? எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வர்றாங்க? முஆவியா சுஃபியான் குடும்பம், அதாவது அபு சுஃபியான். முஆவியத் இப்னு அபி சுஃபியான் தானே, அபு சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் தான் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ அவங்க கிலாபத் இஸ்லாமிய கிலாபத் எடுத்து சுமார் 19 வருடங்கள் ஷாமை தலைமையமாக கொண்டு டமஸ்கஸ் ஷாம் பிரதேசம், அதாவது அரேபிய தீபகற்பத்துடைய வடக்கு பகுதி, அந்த ஷாமை மையமாக கொண்டு ஆட்சி அமைச்சாங்க. உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய ஆட்சி தலைமையம் குலபா ராஷிதூன்கள், அதாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் வரும் வரைக்கும் எங்க தலைநகர் காணப்பட்டது? இஸ்லாமிய ஆட்சி தலைமையகம் எங்க காணப்பட்டுச்சு? மதீனால, மதீனாலதான் வந்து இஸ்லாமிய கிலாபத்து தலைமையகம் காணப்பட்டுச்சு. அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னாடி இஸ்லாமிய ஆட்சி தலைமையகம் மாற்றப்படுது. எங்க மாறுது? கூஃபாவுக்கு மாறுது. கூஃபாண்டா ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபாவுக்கு மாறுது. அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு மரணத்துக்கு பின்னாடி அதுக்கு பிறகு ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வாராங்க. ஆனால் அந்த இடத்துல இஸ்லாமிய உம்மத்துக்குள்ள பிரிவுகள் வரக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு அவங்க என்ன செய்கிறார்கள்னு சொன்னால் முஆவியா ரதியல்லாஹு அவர்களுக்கு ஆட்சியை விட்டு கொடுக்குறாங்க. அப்போ அதிலிருந்து உமையா ஆட்சி ஆரம்பமாகிறதுன்றதை நம்ம படித்தோம். அப்போ முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அப்படி எங்கே வாலியாக இருந்தார், எதுக்கான பொறுப்பாளராக இருந்தார்? டமஸ்கஸ் ஷாம் பிரதேசத்துக்கான அங்கே டமஸ்கஸ்க்கான வாலியாக பொறுப்பாளராக அரச ஒரு இயந்திர ஒரு மிக முக்கியமான அதிகாரம் உள்ள அந்த பகுதியை பரிபாலிக்கக்கூடிய ஒருத்தராக முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அப்போ எனவே அங்கே தான் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுடைய இது அவங்களுடைய அரசியல் போக்குகள் என்னென்ன திட்டங்களை எல்லாம் செய்தார்கள், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு செய்த பணிகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்குற சமயத்தில் உண்மையிலேயே அந்த இடைப்பட்ட காலத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹுடைய காலம் அதே போல் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பின்னாடி வந்த அந்த காலத்தை பொறுத்த மட்டும் இஸ்லாமிய உம்மத்துக்குள்ள ஒரு சில சலசலப்புகள் ஏற்பட்ட காரணத்தினால இது இஸ்லாம் விரிவடைஞ்சு செல்றதுக்கு வேணிய மற்ற என்ன உள்ளுக்க சில பிரச்சனைகள் காணப்பட்ட காரணத்தினால அடுத்தது ஒரு சரியான தலைமைத்துவம் ஒரு ஆட்சி ரீதியான தலைமைத்துவம் இல்லாத ஒரு காரணத்தினால வெளியால உள்ள இஸ்லாமிய எதிரிகள் அன்றைய இஸ்லாமிய எதிரிகளாக இருந்தவங்க வந்து கிறிஸ்தவர்களும் அதாவது பீசன்டீனியும் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களும் பாரசீகர்களும் தான், புரஸ்னு சொல்லக்கூடிய பாரசீகர்கள் தான் மஜூசிகள். அவங்க மஜூசிகள்னா நெருப்பணங்கிகள், இந்த ஈரானிய தலைமையமாக கொண்டு அந்த பிராந்தியத்தை ஆட்சி செஞ்சவர்கள். அதே போல வடக்கு பகுதி எல்லாமே அதெல்லாம் யாருன்னு சொன்னா கிறிஸ்தவர்களுடைய ஷாமும் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் அங்கே ஆட்சிக்கு போனதிலிருந்து அந்த ஷாம்ல அதாவது அரபிய தீபகற்பத்துடைய இந்த வடக்கு பிராந்தியத்தில் வந்து எந்த விதமான இந்த கிறிஸ்தவர்களுடைய படையெடுப்பு வரக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார்கள். அதனால தான் அவங்க சில படை நகர்வுகளை எல்லாம் மேற்கொண்டு குஸ்தந்தீனியா என்று சொல்லக்கூடிய கொனஸ்தாந்தி நோம்பல் எல்லாம் கைப்பற்றப்பட்டுச்சு. அதே போல சைப்ரஸ் கைப்பற்றப்பட்டுச்சு. இஸ்லாம் வந்து ஐரோப்பாவுக்கு செல்வதற்கு ஐரோப்பாவுக்குள்ள நுழையறதுக்கு ஐரோப்பாவுக்குள்ள இஸ்லாம் போறதுக்கு உமையாக்களுடைய அந்த பங்களிப்பு, அதிலும் குறிப்பாக முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல தான் கடற்படை உருவாக்கப்பட்டுச்சு என்ற அந்த செய்திகளை எல்லாம் நாங்க பார்த்தோம். கிட்டத்தட்ட 19 வருஷம் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்யறாங்க. இருந்தாலும் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அந்த பக்கத்துல அவ்வாறு இஸ்லாத்துடைய எதிரிகளை தாக்குற அதே சமயம் உமையா ஆட்சி நெடுகிலும் ஹவாரிஜிகளுடைய பிரச்சனை, ஏன்னா ஹவாரிஜிகளை பொறுத்த மட்டும் அவர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்துக்கு எதிராக ஹவாரிஜல் ஷியாக்கள் இவங்க ரெண்டு பேருமே அவங்கள அல்லாத மற்ற எல்லோரையுமே காவிரிகளாக பார்த்தவங்க என்ற காரணத்தினால அதிலும் குறிப்பாக ஹலீஃபாக்களை பற்றியெல்லாம் நல்ல அபிப்பிராயம் இருக்கல. நிறைய எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைச்சிக்கோ அந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் அவங்க நிறைய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சிகள் செஞ்சாங்க, படைநகர்வுகள் செஞ்சாங்க, சில பிராந்தியங்களில் அவங்களோட செல்வாக்க நிலைநாட்டுறதுக்கு முயற்சித்தாங்க என்ற செய்திகளை எல்லாம் நம்ம இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்கலாம். அது ஒரு சுருக்கம். அப்ப கிட்டத்தட்ட 19 வருடங்கள் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி செஞ்சாங்க. இறுதியில முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு பின்னாடி தான் நோயாய்ப்பட்டதை உணர்ந்து தனக்கு பின்னால யாரை ஹலீஃபாவாக கொண்டு வாரது என்பது பத்தி முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கிறாங்க. அதுக்கான நிறைய அவங்க முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமான ஆட்கள்கிட்ட, சஹாபாக்கள்கிட்ட, அவங்கள்ட்ட காணப்பட்ட முக்கியமான நம்பிக்கைக்குரியவர்கள்ட்ட வந்து ஆலோசனை நடத்துறாங்க. அப்படின்னு எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு அவங்க யார தனக்கு பின்னால தலைவரா, தனக்கு பின்னால் அடுத்த ஹலீஃபாவாக யார கொண்டு வரணும்னு சொல்லி முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு கண்டாங்கன்னு சொன்னா, தன்னுடைய மகன் யசீத் இப்னு முஆவியா அவர்களை கண்டாங்க. இப்ப இந்த யசீத் இப்னு முஆவியாவுடைய ஆட்சி தான் அடுத்தது. இந்த எனவே இதுக்கு இந்த முஆவியாக்கள் குடும்பத்தை பொறுத்த மட்டும் அபூ சுஃபியான் குடும்பத்தை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 3 ஹலீஃபாக்கள் தான். முதல்ல முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரெண்டாவது யசீத் இப்னு முஆவியா, அதுக்கு பின்னாடி அவர் ரமன் முஆவியா இப்னு யசீத். அப்போ அவர் கொஞ்சம் 4 மாதம் தான் ஆட்சியில் இருக்கிறார். அவர் அதுக்கு பின்னாடி அவர் நோயாய்ப்பட்ட காரணத்தினால அவர் ஆட்சியை விட்டு கொடுக்கிறார். அதே போல அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 9 வருஷங்கள் அதாவது அமீருல் முஃமினீனாக இருந்தாங்க. 9 கிட்ட 5 அல்லது 6 வருஷங்களாக அவங்களுடைய ஆட்சி நிலவிச்சுன்றதை பார்க்கலாம். அப்போ எனவே உமையா ஆட்சியுடைய பிரதான ஒரு ஆரம்ப ஸ்தாபகராக கூட நேரம் ஆட்சி செஞ்ச ஆரம்ப கட்டம் வந்து முஆவியா ரதியல்லாஹு 19 வருடங்கள் ஆட்சி செஞ்சாங்க. அப்போ கடைசியில் முஆவியா ரதியல்லாஹு தனக்கு பின்னால யார ஹலீஃபாவாக கொண்டு வாரது என்று பல முடிவுகள் எடுத்து அவங்க சரி கண்டு தனது மகனை தான் உயிரோடு இருக்கிற சமயத்திலேயே அடுத்த ஹலீஃபாவாக ஆக்குறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் மேற்கொண்டார்கள். அப்போ இந்த பீரியட்ல தான் முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் கடைசியில் மௌத் ஆகிறாங்க. மௌத் ஆகிற நேரத்தில் யசீத் இப்னு முஆவியா அந்த இடத்துல இருக்கல, அவர் வெளியில் இருந்தார் என்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் தனது மகனை ஏன் ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க என்று நம்ம பார்க்குற சமயத்தில் பலவிதமான அறிஞர்கள், அது என்ன நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், உமையா ஹிலாபத்தை பற்றி பார்க்கக்கூடிய சில நோயுள்ளவர்கள் ஏற்படுத்திய ஒரு குற்றச்சாட்டு தான் மன்னர் ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டுச்சு. முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் அவரை விட, தனது மகனை விட தகுதியான பலர் இருந்த போதும், அப்துல்லாஹிபின் உமர், அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள், அதே போல அப்துல்லாஹிபின் ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள் போன்ற இளைய சஹாபாக்கள், இன்னும் பல சஹாபாக்கள் இருந்த சமயத்தில எல்லாம் அவங்கள ஹலீஃபாவாக போடாம ஏன் மகனை கொண்டாந்தார்? அப்ப எனவே இவர் மன்னர் தனக்கு பின்னால இஸ்லாமிய ஆட்சி முறை இதுக்கு முன்னாலேயெல்லாம் அதாவது சூரா சபைன்னு ஒன்று இருந்துச்சு, அவங்க தீர்மானிச்சதுக்கு பின்னாடிதான் என்ன அவங்களுடைய ஆலோசனைக்கு பின்னாடி தான் அடுத்த ஹலீஃபா யார் என்பது ஒரு தெரிவு முறையில் நடந்துச்சு. ஆனால் முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் அவர் தனக்கு முன்னாலே தான் உயிரோடு இருக்கிற சமயத்திலேயே தனது மகனை பிரதிநிதித்துவப்படுத்தினது மாத்திரமல்லாமல் அது ஒரு மன்னராட்சி முறையை உண்டாக்கினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வைக்கப்படுது. உண்மையிலே முஆவியா ரதியல்லாஹு அவர்களை பொறுத்த மட்டும் நம்ம முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அப்துல்லாஹிபின் இந்த முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் தான் வந்து உண்மையிலேயே மகன் ஆட்சிக்கு வரணும் என்ற நோக்கத்தில், தனது மகன் தான் வரன்றதை ஏன் அவர் முடிவு செஞ்சார் என்பதை பற்றி பேசுகின்ற போது இஸ்லாமிய வரலாற்றறிஞர்கள், ஷாம் வந்து பெரிய உமையாக்கள் நிறைய நிறைஞ்சிருந்த ஒரு இடமாக இருந்துச்சு, ஆட்சிக்கு நல்ல எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் அங்கே காணப்பட்டுச்சு. அதை அவங்க அல்லாமல் வேறொரு, தனது மகன் அல்லாமல் வேறொருத்தர், உமையா அல்லாத வேறொருத்தர் அந்த இடத்துல ஹலீஃபாவாக வந்தா இஸ்லாமிய உம்மத்துக்கு மத்தியில் பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே பெரிய இரத்த ஆறு ஓடியதுக்கு பின்னாடி மறுபடியும் இந்த ஒற்றுமைக்குள்ள ஏதாவது சிக்கல்கள் வரலாம் என்பதை கவனத்தில் கொண்டு முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் என்பது மாத்திரமல்லாமல், முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் ஒரு துவா ஒன்று செய்கிறாங்க, யா அல்லாஹ் எனது மகனென்ற காரணத்துக்காக வேண்டி. அந்த துவாவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனது மகனென்ற காரணத்துக்காக வேண்டி நான் யசீத ஹலீஃபாக வைக்கலை, அவர் இதுக்கு தகுதியானவர், என்னை எனது பார்வையில் எனக்கு அடுத்தபடியாக இந்த ஹிலாபத்தை சரியாக கொண்டு வருவதற்கு நான் தகுதியான ஒருத்தராக காண்டேன் என்ற அடிப்படையில் தான் நான் அவரை கொண்டு வரேன் சொல்லி முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் துவா செஞ்சாங்கன்றதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இதை விட அதுக்கு அங்கால நம்ம குற்றம் தேடையலார், அவங்க ஒரு சஹாபி, மற்றது யசீத் இப்னு முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் இந்த பையத் செஞ்சது அவங்க ஹலீஃபாவாக வந்ததுக்கு பின்னாடி பெரும் சஹாபாக்கள் அப்துல்லாஹிபின் உமர், அப்துல்லாஹிபின் அப்பாஸ் போன்ற எல்லா சஹாபாக்களுக்குமே, ரெண்டு பேரை தவிர ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களையும் அப்துல்லாஹிபின் ஜுபைர் ரதியல்லாஹு அவரும் பின்னாடி என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு பையாத்து செஞ்சாருன்றதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்ப எனவே எல்லா நபித்தோழர்களும் என்ன செஞ்சாங்க, அப்துல் சிலர் உண்மையிலே நபித்தோழர்கள் அவங்க இப்ப யஸீத் பின் முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் ஹலீபாவாக வந்துட்டாங்க என்ற செய்தி கேள்விப்பட்டதுக்கு பின்னாடி, அது ஒரு ஒரு மத்திய பிராந்தியங்களை பொறுத்த மட்டும் மதீனாவை பொறுத்த மட்டும் சஹாபாக்கள் இருந்தாங்க நிறைய, இருந்த காரணத்தினால மக்களுக்கு மத்தியில் ஒரு அதிருப்தியெல்லாம் இருந்துச்சு தான். ஆனாலும் ஒரு மக்கள் எல்லாம் ஒருத்தருக்கு பைய செஞ்சிட்டாங்க என்பதை சஹாபாக்கள் சரி கண்டாங்க. எனவே அவன் என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல அப்துல்லாஹி பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற ஆரம்பத்தில் வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம், அதை பொருந்தி கொள்ளாதவர்களாக இருந்தாலும் பின்னாடி முஸ்லிம்களுக்கு ஒரு அமீர் கட்டாயம் தேவை, அவர் ஹலீபாவை வந்துட்டாரு, மக்கள் எல்லாம் பயாஜ் செஞ்சிட்டாங்க, எனவே அந்த ஒற்றுமைக்காக வேண்டி நாங்களும் அவரை ஹலீபாவாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அந்த முறையில் என்ன செய்தார்கள். அதிலும் அந்த தனிப்பட்ட யஸீத் இப்னு முஆவியா அவர்கள் மீதான குறையின் காரணமாக அல்ல, மக்களுடைய சமூகத்துடைய ஒற்றுமையை கருத்தில் கொண்டு பயாஜ் செஞ்சார்கள் என்ற இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். அப்ப எனவே இது இந்த யஸீத் இப்னு முஆவியா அவர்கள் சம்பந்தமாக, அவங்களுடைய ஆட்சி சம்பந்தமாக நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான சில பாதி. அதை அடுத்து நம்ம பார்க்கணும் என்னன்னு சொன்னா, இந்த யஸீத் இப்னு முஆவியா யார், இவர்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா என்று பார்க்கிற சமயத்துல, இவர்கள் சம்பந்தமாக புகாரியில இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், இவங்க தாபிஈ, யஸீத் இப்னு முஆவியா பிரதம அல்ல தாபிஈ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை, முஆவியா ரதியல்லாஹுடைய மூத்த மகன். முஆவியா இவங்களுடைய தாயார் வந்து மைசூன் என்று சொல்லக்கூடியவங்க, அவங்க ஒரு சாதாரண அதாவது என்ன சொல்றது பாதியா என்று சொல்லக்கூடிய கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவ என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா, முஆவியா ரதியல்லாஹு அவர்களை விவாரம் செஞ்சிட்டாங்க, இப்ப இவ அந்த தன்னுடைய கிராமத்துக்கே போயிட்டா. அப்படி மாத்திரமல்லாம அவன் நல்ல அறிவுள்ள, நிறைய அரபு மொழி ரீதியான கவிதைகள் எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் உள்ள ஒரு பெண்மணியாக, நல்ல அரபு வளமிக்க ஒரு பெண்மணியாக இருந்த காரணத்தினால முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் தனது மகனை அவர் என்னத்தை எதிர்பார்த்தாரோ அந்த முறைப்படியே வளர்த்திருக்கிறான்றதுக்கு நிறைய வரலாறுகளை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த யஸீத் இப்னு முஆவியா பத்தி சொல்லப்படும், இவர் அரச அவையில வளர்ந்து ஒரு இளவரசர் போல இருந்து மிச்சம் மிஸ்யூஸ் பண்ணுகின்ற அமைப்பிலே தகுதி இல்லாதவராக, இவரை பற்றி குற்றச்சாட்டுகள்லாம் கண்ட மாதிரியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து இஸ்லாமிய விரோதிகள், அதே போல ஷியாக்களால எழுதப்பட்டவைகள். ஆனா உண்மையிலே நம்ம பார்க்கிற சமயத்தில் முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் தனது மகனை, அதாவது தலாக் சன்னத்துக்கு பின்னாடி அந்த முதல் மனைவியிட்டே அந்த தாயார்ட்டே இந்த புள்ளை அனுப்புறாங்க, யஸீத் அனுப்புறாங்க. அவர் அங்கு கிராமப்புறத்துல தான் வளர்றார், ஏன்னு சொன்ன அங்கிருந்து அந்த நல்ல பண்பாடுகள் அவர் படிச்சுட்டு நல்ல ஒரு சூரத்தோடு வரணுன்றதுக்காக வேண்டி முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் யஸீத் தனது மகனை அனுப்பினார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாம அவரை படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு தகுதியாக கொண்டு வருவதற்காக வேண்டி முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் நிறைய முயற்சிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறார்கள் என்பதை அவருடைய அந்த சரித்திரத்தில் நம்ம காணக்கூடியதாக இருக்கிறது. பத்தி யஸீத் இப்னு முஆவியாவுடைய சிறப்பு பத்தி நம்ம பார்க்கிறதாக இருந்தா, உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன், அவ்வளவு ஜெய்சின் மீன் உம்மதி, எனது உம்மத்திலே முதலாவது அதாவது கடலிலே போர் அந்த போர் செய்யக்கூடிய முதலாவது படைக்கு சுவனம் வாஜிபாகிவிட்டது. எனது உம்மத்திலே கடலில் போர் செய்யக்கூடிய முதலாவது படையினருக்கு வந்து சுவனம் வாஜிபாகிவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யார சொல்லல அனபிஹி, நானும் அவங்களில் இருக்கணும் என்று சொல், நானும் அந்த அவங்களில் இருக்க ஆசைப்படுறேன் யார சொல்லலா என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்டிபிஹி, நீனும் அவர்களில் உள்ளவர்கள் தான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். இரண்டாவது தடவை நபி அவர்கள் சொல்றாங்க, அவ்வளவு ஜெசிமின் உம்மத்தி யகசூன மதீனத்த கைசர் மகபூர் உள்ளகம், அதாவது கைசருடைய அந்த அதாவது குஸ்தந்தீனா குணஸ்தாந்தி நோம்பலை சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைசருடைய அந்த மதீனாவை நகரத்தை சென்று போராடி அந்த அந்த நகரத்துக்கு போய் கைசருக்கு எதிராக போராடக்கூடிய எனது உம்மத்தைச் சேர்ந்த முதலாவது படையினருக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது. கைசருடைய மதீனாவுக்கு நகரத்துக்கு போய் எனது உம்மத்தைச் சேர்ந்த ஒரு படையினர் போராடுவார்கள், போராட்டம் பண்ணுவார்கள், அந்த போராடக்கூடிய அந்த படையினருக்கு பாவம் மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹா வந்து சொல்றாங்க, அன ஃபீஹி, அந்த நானும் அவர்களில் இருக்கட்டும் யார ரசூலல்லாஹ் என்று சொல்றாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, லா இல்லைன்றாங்க, முதலாவது படையில நீ இரு என்று சொன்னாங்க. உம்மு ஹராம் வந்து கடல்ல படை ரசூல்லா ரெண்டு விஷயம் சொல்றாங்க, எனது உம்மத்தில் முதலாவது படை கடல்ல போய் போராடக்கூடிய முதலாவது படையினருக்கு சுவனம் வாஜிபாகிவிட்டது. அப்ப உம்மு ஹாரம் ரதியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க, நான் அதுல இருக்கணும் யார சொல்லலாம். அப்ப நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, அந்தி பிஹிம், நீ அதுல. ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைசருடைய கோட்டை, கைசருடைய அந்த மதீனா நகரத்துக்கு போய் ஒரு எனது உம்மத்தை சேர்ந்த ஒரு முதலாவது படை போராடும், அந்த படைக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது. அப்ப உம்மு ஹாரம் திரும்பி என்ன கேட்கிறாங்க, யார சொல்லதா, நானும் அதில் இருக்குவான். அப்ப நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். இதுல என்ன விஷயம்னு சொன்னா, இந்த குஸ்தந்தீனியா கைசருடைய இந்த கோட்டை இருக்குதானே, இந்த கைசருடைய கோட்டைக்கு கோட்டையை கைப்பற்றின அந்த படையில, அந்த படைக்கு வந்து பிசிர்புன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் முஆவியா ரதியல்லாஹு அனுப்பியிருந்தாங்க இந்த குஸ்தந்தீனியாவை குஸ்தந்தீனியாவை கைப்பற்றுறதுக்கு. அங்க போனா முஸ்லிம்களுக்கு அந்த படை போதாது, காரணத்தினால முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இன்னொரு படை எனக்கு உதவியாக அனுப்புமாறு பிசர்பின் அர்த்தா ரதியல்லானவர்கள் சொன்னாங்க. முஆவியா ரதியல்லானு ஹலீஃபாக்கு கட்டளை போட்ட போது முஆவியா ரதியல்லானவர்கள் தனது மகன் யசீதுடைய தலைமையில ஒரு படை அனுப்புறாங்க, கொனஸ்தாந்தி நோம்பலை கைப்பற்றத்துக்கு போராடக்கூடிய அந்த இஸ்லாமிய படைக்கு உதவியாக. அந்த படையில தான் அபு அய்யூப் அல் அன்சாரி, அப்துல்லாஹிபின் உமர், அப்துல்லாஹிபின் ஜுபைர், அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதியல்லாஹு இவங்க எல்லோருமே இருந்தார்கள். இந்த போராட்டத்தில் தான் அபு அய்யூப் அல் அன்சாரி ரஹிமஹு ரதியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படுறார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைசருடைய நகரமான குஸ்தந்தீனாவை கைப்பற்றக்கூடிய படைக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னாங்க, பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பு அந்த படையில யாரு ரெண்டாவதா போய் சேர்ந்தார், யசீத் இப்னு முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையிலான படை போய் பிசர்புன் அர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து என்ன செஞ்சு போராடி அந்த படை. எனவே இந்த படையில யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னா, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹி இப்னு ஜுபைர், அபு அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு போன்ற இந்த நபி தோழர்கள் எல்லாம் அதுல காணப்பட்டார்கள். அப்ப எனவே இந்த இது மாத்திரமல்லாம இன்னொன்று நம்ம பார்த்தோம், அது ஒட்டுமொத்த உமையாக்களுக்கும் அந்த சிறப்பு வரக்கூடிய ஒரு செய்திதான், ஹைரல் குரூனி கர்ணி சும்மல்லதீன எழுவனகும் சும்மல்லதீன எழுவனகும், நூற்றாண்டிலே சிறந்தது எனது நூற்றாண்டு. அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், நபி அவர்கள், சஹாபாக்கள், தபயங்கள், தபவு தபயங்கள் சொல்லி மூன்று வகையாக அதை பிரிப்பாங்க என்ற இந்த செய்தியை பார்க்கலாம். அப்ப இது எல்லாமே இப்ப நம்ம பார்த்தது நேரடியாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கப்படும், மன்னிப்பு வழங்கப்படும் என்ற அந்த பிரிவை சேர்ந்த அந்த இதுல வந்து யசீத் இப்னு முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு படை தளபதியாக அனுப்பியிருக்கிறாங்க. அப்ப அதுல அப்துல்லாஹி பின் உமர் போன்ற சஹாபாக்களுக்கெல்லாம் தலைவராக முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு யாரை போட்டிருக்கிறாங்க, தனது மகனை போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒரு யுத்தத்துக்கு பொருத்தம் இல்லாதத்தர் அவங்க தலைவரா போட்டிருப்பாங்களா, ஒரு படை ஒரு போராட்டத்துக்கான படை தளபதி எப்படி இருக்க வேண்டும். ஏன்னா முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுகளே பெரியோரு போர் வீரர், அவங்க வழி நடத்திய படை நகர்வுகள் எல்லாம் வந்து பெரும் இஸ்லாமிய வரலாற்றில் அது உண்மையிலே சைப்ரஸ் கைப்பற்றப்பட்டது, இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அந்த போராட்டம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்போ அந்த சிறப்பான வெற்றி அந்த படை நகர்வுகளையெல்லாம் இது முன்றென்று செஞ்சவங்க யாருன்னு சொன்னால் முஆவியா ரதியல்லாஹு தான். அப்போ எனவே அப்படியான ஒரு படை தள போராடு ஒரு போராட்ட குணம் உள்ளவர்கள், போராட்டத்தில் ஒரு நல்ல ஒரு அனுபவமிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பொருத்தமில்லாதவர் என்ன செய்வார், தலைவராக போட்டிருக்க மாட்டார் என்பதையெல்லாம் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்ப இதுதான் யசீத் இப்னு முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக அவருடைய தனிப்பட்ட இது தொடர்பிலே வரக்கூடிய முக்கியமான சில செய்திகள். அப்ப எனவே முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 60களில் நினைக்கிறேன், ஹிஜ்ரி 60ல தான் அவங்க மவுத் ஆகுறாங்க முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுக்கு பின்னாடி தான் யசீத் இப்னு முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யப்படுறாங்கன்னு சொன்னா மக்களால அவர் அமீராக தெரிவு செய்யப்படுறாங்க, இந்த ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்படுறாங்க. தெரிவு செய்யப்பட்ட இந்த செய்தியெல்லாம் மற்ற மக்களுக்கெல்லாம் அனுப்பப்படுகிறது, எல்லா பிரதேசங்களுக்கும் இவங்க வந்து ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டுட்டாங்க என்ற செய்திகள் எல்லாம் அனுப்பப்படுது, மிஸ்ரு ஏனைய பகுதிகளுக்கெல்லாம் அனுப்பப்படுது. அப்போ அங்கே இருந்தெல்லாம் மக்கள் என்ன செய்கிறாங்க, இதுக்கு வந்து ஹலீஃபாவாக நாங்கள் ஹலீஃபாவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற அந்த ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ ஹலீஃபாவை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. ஆனா மதீனா என்ன செய்யவில்லை, மதீனா வந்து உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. என்று சொன்னால் அங்கே குறிப்பாக அதாவது ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹி பின் ஜுபைர் இவங்க ரெண்டு பேருமே என்ன செய்யவில்லை, யஸீத் பின் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஹிலாபத்தை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கு முரண்பட்டாங்க. அவங்க அது முரண்படுறதுக்கு சில காரணங்கள்லாம் இருந்துச்சு. அடுத்தது இன்னொன்று, இந்த யஸீத் பின் முஆவியா எனவே இப்படி ஒரு முரண்பாடு வந்த காரணத்தினால ஷாம்லிருந்து மதீனாவுக்கு ஒரு படை அனுப்புறார். மதீனாவுக்கு யஸீத் பின் முஆவியா ஒரு படை அனுப்பி என்ன செய்யறாருன்னு சொன்னா, பையத்தை நீங்க பெற வேண்டும், கட்டாயம் என்ன செய்யணும், ஹலீஃபாவுக்கு நீங்க எல்லோரும் உடன்படிக்கை, நாங்கள் ஹலீஃபாவை ஏற்றுக்கொண்டோம்னு ஒரு உடன்படிக்கை ஒன்று செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு படை அனுப்பப்பட்டது. அந்த படை வந்து மதீனாவில் என்ன செய்யப்படுகிறது, நான் சொன்னேனே நில பிரச்சனைகள் ஃபித்னாவுடைய காலம்னு சொல்லி சஹாபாக்கள்லாம் பலர் அதில் கொல்லப்படுறாங்க ரதியல்லாஹு அன்ஹும். எனவே இதில் அது ஏன் கொலை செஞ்சாங்க, என்னத்துக்கு அப்படி நடந்துச்சு, சஹாபாக்கிடையில் அப்படி ஒரு அது அல்லாஹ்வுடைய கதிர், அது அதில் நமக்கு பெரிய படிப்பின் இருக்குது. அப்போ எனவே இப்படி ஒரு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெறுறது. எனவே மதீனாவுக்குள்ளே வச்சு ஒத்தரை கொள்ளையிலுமா, மதீனாவுக்குள்ளே ரத்தம் ஓட்ட படையிலுமா, ஏலாது. அப்போ இதெல்லாம் உமையாக்களுக்கு எதிரான ஒரு அதிருப்தி அலையை ஏற்படுத்துச்சு, இவங்க இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இதை போல தான் இப்போ மதீனாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்து ஹலீஃபாவால் வந்து பெரிய ஒரு யுத்த நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு இங்கிருந்து ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அவர்களும் மக்காவுக்கு போறாங்க, மக்காவுக்கு தப்பி போறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யலன்னு சொன்னா, அது யஸீத் ஹலீஃபாவுடைய அவர் தனிப்பட்ட கோபத்தினால அவங்க இது பண்ணல, நடைபெற்ற சில நிகழ்வுகள்ல வந்து அவங்களுக்கு அதிருப்தி காணப்பட்டுச்சு. இவர் வந்து ஹிலாபத்து இப்படி பண்ணிட்டாரு, இப்படி வந்திருக்க கூடாது, இந்த மாதிரியான சில வேலைகளை செஞ்சிருக்க கூடாது என்று அவங்களுக்கு சில அதிருப்திகள் காணப்பட்டுச்சு. அப்ப இவருடைய ஆட்சி காலத்துல காணப்பட்ட பிரச்சனைகளை நம்ம பட்டியலிடுவோமாக இருந்துச்சு சொன்னா, ஷியாக்களுடைய கொந்தளிப்பு காணப்பட்டுச்சு. அது மாத்திரமல்லாம ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட கர்பலா நிகழ்வு, அது உண்மையிலேயே அந்த கர்பலா நிகழ்வை நம்ம பார்க்கிற சமயத்துல அல்லாஹ் அதுல சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது அல்லாஹ் தான் தீர்ப்பு சொல்லுவான். கவலையான ஒரு சம்பவம் தான் அது. ஆனாலும் இப்படித்தானே இப்போ ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் இப்போ இப்படி ஒரு ஒரு அனுதாபம் உண்டு கர்பலா யுத்தத்தை எதைச்சா நான் படிக்கிற நேரத்திலையும் அந்த சம்பவத்தை நான் சொல்றது சுருக்கமாக சொல்றதாக இருந்தா, ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் மக்கால் இருக்கிறான். அப்போ இங்கே கூஃபாவில் உள்ள மக்கள் என்ன செய்யறாங்க சொன்னா, ஈராக்கில் உள்ள மக்கள் வந்து ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் அனுப்புறாங்க, நாங்கள் யஸீத் ஹலீஃபா யஸீதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை, நீங்கள் வாங்க உங்களுக்கு பதிலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க கடிதம் அனுப்புறாங்க. அப்போ எனவே இவர் என்ன அந்த ஹுசைன் ரதியல்லாஹு என்ன செய்யறாருன்னு சொன்னா, தனது மிக நெருக்கமான உறவினர் ஒருத்தரை கூபாவுக்கு அனுப்புறாரு, போய் நிலைமையை பாருங்கன்னு சொல்லி. அப்ப அவர் அங்க போறாரு, அந்த மாக்கிபின் மாக்கில் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் ஹுசைன் ரதியல்லாஹுடைய மிக நெருங்கிய உறவுக்காரர். இப்ப இவர் அங்க கூபாவுக்கு போய் அங்க உள்ள நிலைமையெல்லாம் பாக்குறாரு. அப்ப அங்க வாலியாக நுமானிபுல் பஷீர் ரதியல்லாஹு அவர்கள் இருக்கிறாங்க. நுமானிபுல் பஷீர் ரதியல்லாஹு அவர்கள் யாருடைய வாலி, யாருடைய வாலியா இருந்தாங்க, ஷாம்ல, அதாவது யஸீத் ஹலீஃபா யஸீதுடைய வாலியாகத்தான் அப்ப இந்த கூபா யஸீதுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, பெரிய ஹலீஃபாவுடைய கீழே தான் இருக்குது. அப்ப நுமானிபுல் பஷீர் ரதியல்லாஹு அவர்களுக்கு இந்த செய்தி வந்துச்சு, ஆனா இவங்க என்ன செய்யவில்லை, இந்த ஹுசைன் ரதியல்லாஹுக்கு சார்பாக இங்க பையத்து நடக்கிற இந்த நடவடிக்கைகளை இவர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி ஹலீஃபாவுக்கு தூது போகுது. ஹலீஃபா என்ன செய்யறான்னு சொன்னா, நுமானிபுல் பஷீர் ரதியல்லாஹு அவர்களை நீக்கிவிட்டு உபைதுல்லா பின் ஜியாத் என்று ஒருத்தரை கூபாவுக்கான வாலியாக நியமிக்கிறார். இப்ப இந்த பீரியட்ல இந்த உபைதுல்லா பின் ஜியாத் என்றவர் இப்ப என்ன செய்யறாரு, இந்த ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுக்கு அதாவது பெரிய ஹலீஃபாவை ஏற்றுக்கொள்ளாம ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுக்கு பையத் செய்யறதுக்கான நடவடிக்கைகள் இங்க நடக்குது கூபால, எனவே அதெல்லாம் நம்ம கண்டுகொள்வோம், அது என்னன்றதை பார்ப்போம்ன்றதுக்காக வேணும் என்ன செய்யறாரு, ஒருத்தரை வந்து உளவு அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஹுசைன் ரதியல்லாஹுடைய சொந்த அவருடைய ஆதரவு தான், அவருக்கு இவ்வளவு நான் பணம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஒரு ஏஜென்ட் அனுப்புறார். இவர் அங்க போனோடனே ஆக்களுக்கு விளங்கி விட்டது, இவர் அந்த உரிய ஆக்கள்கிட்ட இந்த ஹுசைன் ரதியல்லாஹு அனுப்பின அந்த அவனுடைய சொந்தக்காரர் இருக்கிறாரு மாக்கில் என்று சொல்லக்கூடியவர், அவர் போய் இந்த பணம், நானும் ஹுசைன் ரதியல்லாஹுக்கு ஆதரவு தான் அப்படின்னு சொல்லி
ஆளை கண்டுபிடிக்கிறார். யார் இந்த புள்ளி என்றதை கண்டுபிடிச்சு உபைதுல்லா பின் ஜியாத்கிட்ட போய் சொல்றார், இன்னால் இந்த இடத்துல தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் என்ன செய்ய, அதுக்கு பின்னாடி இதுக்குள்ள இப்படி சில பிரச்சனைகள் வந்து தளம்பல் நிலை வந்தவுடனே கூபா இவங்க அந்த ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அனுப்பின அந்த உறவுக்காரர் என்ன செய்யறான்னு சொன்னா, கூபா வாசிகள்லாம் நம்மளோட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லோரையும் அழைச்சிட்டு போயிட்டு வாலியுடைய அந்த ஹலைபாவுடைய வாபி உபைதுல்லா பின் ஜியாத் என்று சொல்லக்கூடியவருடைய மாளிகையை வந்து முற்றுகையிடுறான். முற்றுகையிட்ட உடனே அவருக்கு தெரியும் கூபாவாசிகள் யாருன்னு சொல்லி. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஒரு கொள்கையில் இல்லாதவங்க, இவங்க மோசடி செய்யக்கூடியவர்கள் என்ற காரணத்தினால அவர் என்ன செய்யறன்னு சொன்னா, அங்க உள்ள ஆக்கள்கிட்ட அந்த கூபாவாசிகளுக்கு நீங்க இவர்கள் என்ன செய்யுங்க, இவர்கள் என்ன தந்திரம் பண்ணியாவது இவரை விட்டு இவர்களை கலட்டி விடுங்க என்று சொன்ன உடனே இவருக்கு ஹுசைன் ரதியல்லாஹு சார்பாக வந்த கூபாவாசிகள் எல்லாம் அங்கு உள்ள வாலி சொன்ன அந்த அவங்க உள்ளவர்கள் சொன்ன சொல்ல கேட்டுட்டு இவர் நம்பி போனார். ஹுசைன் ரதியல்லாஹுடைய அந்த மாத்தில் சொல்லக்கூடிய உறவுக்காரர் நம்பி போனார் தானே, அவரை விட்டு எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப இவர் மட்டும் தனிப்படுறார். தனிப்பட்டு கடைசி இவர் ஒரு இடத்துல ஒளிஞ்சு கொண்டிருக்கிறாரு. அதுவும் அவர் ஒளிஞ்சதும் பெரிய ஒரு வீட்டை போய் தட்டி அந்த அங்க உள்ள ஒரு பெண்மணி தான் கூப்பிடுறாங்க. அப்ப அவர் சொல்றார், நான் இப்படித்தான் ஹுசைன் ரதியல்லாஹு ஆதரவு தான் சொல்லி அவன் என்ன செய்யற, இவ உள்ள வச்சு சாப்பாடெல்லாம் கொடுக்கற நேரத்துல அந்த பெண்மணியுடைய மகன் பேசி வாலி கிட்ட சொல்லிட்டாரு, இந்த நீங்க தேடக்கூடிய அந்த புள்ளி இங்க எங்கட வீட்டுலதான் இருக்கிறான்னு சொல்லி. உடனே இவர் கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டு இந்த உபைதுல்லா பின் ஜியாத் என்றவர் அரண்மனை கொண்டு போகப்படுது. கொண்டு போகப்பட்டா அப்ப அவர்கிட்ட நிறைய விசாரணைகள் எல்லாம் மேற்கொள்றாங்க. இவர் சொல்றாரு, நான் ஒரு என்னைக்கு நீங்க தண்டனை தரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வசியத்தை செய்யணும், நான் ஒருத்தருக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்லணும்னு சொல்லி போட்டு அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒருத்தரை சொல்லி அனுப்புறாரு. என்னன்னு சொன்னா, நீங்க ஹுசைன் ரதியல்லாஹுன்ட்ட போய் சொல்லுங்க, இங்க நிலைமை மோசமா இருக்குது, அவரை இங்க வரவானா திரும்பி போங்கன்னு சொல்லுங்க. அப்ப இவர் கைது செய்யப்படுறதுக்கு அதுக்கு பின்னாடி இவர் கொல்லப்படுறாரு. இவர் கொல்லப்படுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடிதான் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் மக்கால இருந்து கூபாக்கு வாராங்க. ஏன்னா கூபாவாசிகள் நேரத்தில் சொல்லியிருந்தாங்க, நீங்க வாங்க நாங்க எஸ்ஜித ஏத்துக்கொள்ளல, உங்களுக்கு தான் பயிர் செய்வோம்னு சொல்றாங்க. இப்போ ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் அங்கிருந்து வார சமயத்தில் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள், அப்துல்லாஹ் பின் உமர், அபு ஸைத் அல் குதுரி போன்ற பல சஹாபாக்கள் அவங்களுக்கு சொல்றாங்க, நீங்க போகாதங்க, கூபாக்கு போகவானா, கூபாவாசிகளை நம்பி போகாதங்க, அவங்க உங்களுக்கு ஏமாற்றுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் அவங்களோட இதையாவது போன்னு சொல்லி முடிவெடுத்து வாரான். வந்தா ஹுசைன் ரதியல்லாஹு வார செய்தி இங்க உள்ள உபைதுல்லா பின் ஜியாத் என்றவரை தெரிய வந்துச்சு. இவர் என்ன செய்யறான்னு சொன்னா, ஹுர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தருடைய தலைமையில ஒரு படை அனுப்புறார். ஒரு படை அனுப்புறார். அந்த படை போய் ஹுசைன் ரதியல்லாஹு பிளாக் பண்ணுது, நீங்க போகவானாம் அப்படின்னு சொல்லி, நீங்க போகவானாம்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த அதுலயும் கூட பாருங்க, அதுல ஒரு சம்பவம் சொல்லப்படும் என்னன்னு சொன்னா, ஹுசைன் ரதியல்லாஹு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பேச்சுவார்த்தை நடந்த நேரம் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் அந்த 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 அதாவது இந்த எஸீத் அவங்களோட வாலியால் அனுப்பப்பட்ட அந்த படையில உள்ளவங்களை பார்த்து சொல்றாங்க, சகிலத்க உம்முக்கு என்று சொல்றாங்க, உன்னோட தாய் அது அரபியில வந்து உன் உம்மா நாசமா போகட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை புரியவங்கள உள்ளது. அப்ப இவர் இந்த அந்த வாலி இவர் சொல்றாரு ஹுசைன் ரதியல்லாஹு பார்த்து, உன்னை தவிர அரபுகள்ல வேற யாரும் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா நானும் அதை போல சொல்லியிருப்பேன், ஆனா உங்களோட அம்மாவை பத்தி நான் எப்படி சொல்றது, அவங்க வந்து சுவன பெண்களுடைய தலைவி அல்லவா, நாங்க எப்படி சொல்றது அந்த சொல்லி இவர் என்ன செய்யறாரு, அந்த அந்த வாதம் போகுது ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு. ஹுசைன் மோசமாக சொல்லல, சொல்லக்கூடாத வார்த்தையா இல்ல, ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுக்கு அப்படி ஒரு உதாரணம் சொல்றார். இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் போய்கொண்டிருக்குது. இப்ப இன்னொரு படை இந்த இங்க உள்ள வாலியால கூபாவில் உள்ள வாலியால இன்னொரு படை அனுப்பப்படுகிறது. என்ன செய்ய வேண்டும், அது அந்த அந்த அவன் தான் சமர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் தலைமையில தான் ஒரு படை அனுப்பப்படுது. அவன் செஞ்ச வேலையில தான் இந்த கர்பலால பிரச்சனை நடக்குது. அப்ப ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள்ட்ட அந்த கர்பலால வந்து இருக்கிற நேரத்தில் கேட்கிறாங்க, இது என்ன இடம்னு சொல்லி. அப்ப அந்த மற்ற படையினரால சொல்லப்படுறது கர்பலான்னு சொல்லி ஹுசைன் ரதியல்லாஹு சொல்றாங்க, கர்புன் வ பலா உன் லா கர்புன் வ பலா உன் சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா கர்புண்டா கஷ்டம், பலாண்டா சோதனை, இது கர்பலா இல்ல, இது வந்து ஒரு சோதனையும் கஷ்டமுமான ஒரு இடம் சொல்லி ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. ஹுசைன் ரதியல்லாஹு தரப்புல வந்து மிக விரல் விட்டு எண்ண கூடிய மக்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த உபைதுல்லா பின் ஜியாத் என்ற வாலியால் அனுப்பப்பட்ட ரெண்டு படையிலையும் ரெண்டாவது படை வந்ததுக்கு பின்னாடி பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப ஹுசைன் ரதியல்லாஹு சொல்றாங்க,
எனக்கு மூன்று சந்தர்ப்பம் தான். ஒன்று, நான் எனக்கு தேவையான நான் ஒரு ஒதுங்கும் இடத்தை எனக்கு தேவையான ஒரு ஒரு பலத்தை நான் ஏற்படுத்திக் கொள்ளணும், அல்லது நான் திரும்பி போகணும், அல்லது நான் கலிபா எசீதுக்கு ஒரு அங்கே போய் அங்கே என்ன செய்யணும், அங்கே ஒரு தூதுவர் அனுப்பி அவர்கிட்ட இது சம்பந்தமான ஒரு முடிவுன்னு கேட்கணும் நான் அப்படின்னு சொல்லி மூன்று இது சொல்கிறான். இப்போ என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த ரெண்டு படப்பும் ஒரு உடன்பாட்டுக்கு வராங்க. ஹுசைன் ரதியல்லாஹு சொல்கிறாங்க என்னன்னா, நான் எசீது ஹலிஃபா எசீதுக்கு ஒரு பழைய ஒரு தூதர் அனுப்பி ஏன் இந்த பிரச்சனை சம்பந்தமாக நான் அவரோட பேசுகிறேன். நீ என்ன அப்போ இவர் சொல்கிறார், இந்த உபைதுல்லான்ற வாலியிட அந்த படை சொல்லுது எதிர்ப்படை சொல்கிறது, நாங்கள் எங்கட யார்கிட்ட அனுப்புகிறோம், எங்கட வாலிக்கிட்ட அனுப்பி என்ன முடிவு பண்ணலாம், ஹுசைன் ரதியல்லாஹு இப்படி சொல்கிறாங்க என்ன முடிவு பண்ணலாம்னு சொல்லி அனுப்புகிறோம். அப்போ இந்த உபைதுல் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் எசீது ஹலிஃபா எசீது கிட்ட தூதுவரை அனுப்பலை, ஏன் அனுப்பல் என்பது தெரியாது. அப்போது உபைதுல்லா என்றவர் குரூப்பு என்ன செய்யுது, அவர்கிட்ட இந்த வாலிக்கிட்ட இந்த மெசேஜ் போகுது, ஹுசைன் ரதியல்லாஹு இப்படி மூணு சாய்ஸ் தராங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போகுது. அந்த இடத்துல உள்ள ஒரு முனாஃபி ஒரு ஒரு நயவஞ்சகன் ஒரு நயம் அந்த ஷர்ரு அவனோட பேர் சரியாக நினைவில் இல்லை, அவன் சொல்றான் என்னன்னு சொன்னா, அந்த உபைதுல்லா பின் ஜியாது ஹுசைன் ரதியல்லாஹு சொன்ன அந்த ஐடியாவை கிட்டத்தட்ட கேட்கறதுக்கு வந்துட்டார். இவன் சொன்னா, இல்லை இல்லை இல்லை, அவர்ற சட்டத்தை ஹலிஃபாவுடைய சட்டத்தை நீங்க எடுக்க வேணாம், நீங்க வாழ் இல்லையா, நான் சொல்ற மாதிரி கட்டுப்படுறதுக்கு ஹுசைன் ரதியல்லாஹு சொல்லுங்க என்று சொல்லி நீங்க சொல்லுங்க சொல்றான். உண்மையிலே அந்த வாலி அவர் தன்னை இது பண்ணி சொல்றதுக்கு முடிவு எடுக்க அப்படி சொல்லல, ஆனா அந்த இடத்துல சைத்தான் அவனுக்கு கொடுத்த ஒரு சிந்தனை என்ன சொல்றான்னு சொன்ன, நீங்க சொல்லு, இவன் இந்த தூதுவர்கிட்ட சொல்றான், ஹலிஃபாவே உங்களோட சட்டத்தை கட்டுப்பட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். அப்ப இந்த உபைதுல்லா பின் ஜியாத் என்ன சொல்ல, ஓகே ஏண்ட சட்டத்தை ஹுசைன் ரதியல்லாஹு நான் சொல்ற மாதிரி கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லி இங்க போன உடனே ஹுசைன் ரதியல்லாஹுக்கு இவரில் விருப்பம் இல்லை, இந்த உபைதுல்லா பின் ஜியாதுல உடன்பாடு இல்லை. அவர் சொல்லிட்டாரு, உபைதுல்லா பின் ஜியாது சட்டத்துக்கு அவருக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்ட்டார். நீங்க அப்படின்னு சொன்னா அடிமையாக நீ உங்களை நாங்கள் கை அரெஸ்ட் பண்ணுவோம், இல்லாட்டி நீங்க யுத்தம் யுத்தம் செய்யணும் சொல்லி சொன்ன போகுது. அப்ப அதுல கூட யுத்தத்துக்கு ஒரே அடிக்கு போகல, துஹர் தொழுகிறாங்க, துஹர் தொழுகிற நேரத்தில் இந்த ரெண்டு குரூப்பும் ஹுசைன் ரதியல்லாஹு குரூப்புக்கும் துஹர் அங்கேயும் துஹர். அப்ப மின்னா அமீரும் அமீன்கும் அமீரும் சொல்லி ஹுசைன் ரதியல்லாஹு சொல்றாங்க, அவன் சொல்றான் இல்ல 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 உங்களுக்கு பின்னாலே நாங்கள் தொழுகிறோம் அப்படின்னு சொல்றான். அப்போ இதுக்கு பின்னாடி என்னன்னு சொன்னா, பிறகு மகரிபு நேரம் நினைக்கிறேன், மகரிபு நேரம் வருகின்ற சமயத்துல தான் அங்க அந்த படையில் உள்ளவங்க எல்லாம் என்ன சொல், அதுல உள்ள தலைவன் சொல்றான், நீங்க என்ன பார்த்து கொண்டிருக்கீங்க, இந்த வந்த ஹுசைன் படையை என்ன செய்ய, அவங்களுக்கு எதிராக நீங்க போராட்டம் பண்ணுங்க, அவங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணுங்கன்னு தூண்டுறான். அப்ப இந்த செய்தி ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் அவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க, அந்த செய்தி கேள்விப்படுது. அப்போ ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுக்கு இப்ப வேற வழி இல்லை, இவனு சொல்றதே கேட்கறதும் இல்ல, போராட வேண்டிய கட்டம் வந்து போராடுறாங்க. ஹுசைன் ரதியல்லாஹுடைய கண்ணுக்கு முன்னாலே அவங்கள படையில் உள்ளவர்கள் எல்லாம் அவங்க மிச்சம் குறைந்தவர்கள் கொல்லப்படுறாங்க, அவங்களோட ஹுசைன் ரதியல்லாஹுடைய இளைய நோய்வாய்ப்பட்ட இளைய மகனை அவங்களையும் தவிர. இப்போ ஹுசைன் ரதியல்லாஹுவர்களை வெட்டுறதுக்கு வார பார்த்துட்டு பயந்து போறேன், ஏன்னா அவங்களுக்கு பயம் பண்ணிருந்துச்சு. அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஹுசைன் ரதியல்லாஹு சொல்றாங்க, பாரு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நானு, என்ன தாய் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நானு, நீங்க ஏன் இதை கட்டுப்படாம போராடுறதுக்கு வாரீங்க என்று சொன்னதோட அந்த படையில் உள்ளவர்கள் என்ன செய்றாங்க, ஹுசைன் ரதியல்லாஹு வெட்டுறதுக்கு போராடுறதுக்கு வாரதான் நான் பயந்துட்டு போறது. ஆனா அந்த ஷர்ரு என்று சொல்ல அந்த ஒரு மோசமான அந்த அதுக்கு பொறுப்பான அந்த படை தளபதி சொல்றான், என்ன நீங்க எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, வெட்டுங்க அவரை என்று சொன்னதுக்கு பின்னாடிதான் சினான் என்று சொல்லக்கூடிய ஒருத்தனும் இன்னொருத்தனும் அவங்க ரெண்டு பேரும் தான் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுற அந்த நிறைய இது நேரடியாக கண்டவர்கள் என்று சொல்லி வரலாற்றில் சொல்லப்படுது. ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க, கொலை செய்யப்பட்டு அவருடைய தலை உபைதுல்லா பின் ஜியாதிட இதுக்கு கொண்டு போகப்படுது, அவருடைய தலை வெட்டப்பட்டு உபைதுல்லா பின் ஜியாதுடைய அந்த இதுக்கு கொண்டு செல்லப்படுது. உபைதுல்லா பின் ஜியாது என்றவர் வந்து அவர் அந்த வர சரித்திரத்தை பார்க்குற நேரத்தில் அவர் மோசமான, ஏன்னா தலை வந்ததுக்கு பின்னாடி கூட அவர்கிட்ட ஒரு கருணை காணப்பட்டதா, அந்த நேரத்திலையும் அவர் பெருமைத்தனமாக ஒரு மிக மோசமாக திமிர்த்தனமாக நடந்து கொண்ட மாதிரி தான் வரலாற்றில் பதிவு செய்யப்படுது. அப்போ இது நடந்ததுக்கு பின்னாடி இந்த செய்தி இது பண்ணதுக்கு பின்னாடி தான் அடுத்த பூகம்பம் வெடிக்கிறது. எங்கே அதாவது அப்துல்லா பின் சுபைர் ரதியல்லாஹு அவர்கள் எசீதுடைய ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களையும் கொண்டு விட்டாங்க என்று சொல்லி பெரிய ஒரு கொந்தளிப்பு நிலை ஏற்பட்டுச்சு என்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த சம்பவத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஹுசைன் ரதியல்லாஹுடைய தலை எசீத் ஹலிஃபா ஷாமுக்கே கொண்டு செல்லப்பட்டதாக சொல்லுவாங்க, ஆனால் அது வந்து ஆதாரபூர்வம் மற்ற செய்தி. இங்கே உபைதுல்லா பின் ஜியாத் என்ற கூபாக்கு தான் அந்த தலை கொண்டு செல்லப்படுது.
அப்போ பாருங்க, இதில் பெரும் பாடம் என்ன தெரியுமா? இந்த சம்பந்தப்பட்ட இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இவ்வளவு பேருமே ஒரு காலத்தில் யாருக்கு பின்னாலே இந்த அகீத் அலிசன் யாருக்கு பின் யார் ஆதரவாளர்களாக இருந்தவர்கள்? அலி ரதியல்லாவுடைய ஆதரவாளர்களாக இருந்தவர்கள். அப்போ அலி ரதியல்லாவுடைய ஆதரவாளர்களாக இருந்தவர்கள் எப்படி மாறி யாரை கொண்டிருக்கிறாங்க பாருங்க. அது ஹுசைன் ரதியல்லாஹு நிறைய சொல்கிறாங்க. அந்த சம்பவங்களை பார்க்குற சமயத்தில் உண்மையிலே மன வருத்தம் வரும். ஆனால் அந்த மன வருத்தத்தில் ஒரு நியாயம் இருக்குது என்றாலும் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் மாத்திரமா கொல்லப்பட்டாங்க, உமர் ரதியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அதை போல யாரு அலி ரதியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் அதாவது வீட்டுக்குள்ள இருந்த நேரமே வம்புத்தனமாக அத்துமீறி என்ன செய்யப்பட்டார்கள்? கொல்லப்பட்டார்கள் என்பதையெல்லாம் பார்க்குறோம். அப்போ எனவே இதெல்லாம் அல்லாஹுடைய கதிர். இது யார் இதுக்கு பின்னால் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் மறுமையில் அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? மறுமையில் கட்டாயம் பதில் சொல்லத்தான் வேணும். இது இந்த போராட்டங்களில் கொலை செய்யப்பட்டவர்களில் நபி தோழர்களும் அடங்குகிறார்கள். இந்த செய்தியை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுன்றதுல தான் எங்களுக்கும் ஷியாக்கு இடையில் வித்தியாசம் இருக்குது. இப்போ இதை இப்படியே சொல்லி கர்பலா பார்த்தீங்களா? கர்பலா பற்றி எவ்வளோ சொல்லுவாங்க. கர்பலாவில் அந்நியாயமாக கொல்லப்பட்டார்கள், எசீது வந்து ஒரு அரக்கன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே எசீது பெரிய ஹலீஃபா இவங்களை கொல்றதுக்கு சொல்லலை, தடுத்து நிறுத்துங்கன்னு தான் பழைய அனுப்பினார். நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, அங்கே உள்ள நயவஞ்சகர் செய்த வேலையால் தான் அங்கு உள்ளவர்கள் தங்களுடைய ஆட்சி இதுக்காக வேண்டியும் தான் தலைமைத்துவத்தை ஏற்க வேண்டும் என்ற நோக்கத்தாலேயும் எடுத்த சில மோசமான முடிவினால தான் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த செய்தி எசீத் ஹலீஃபாவுக்கு கேள்விப்பட்டனே அவர் அழுதார். ஹுசைன் ரதியல்லாஹுடைய குடும்பத்தை எல்லாம் ஷாமுக்கு எடுத்து அவங்கள நல்ல முறையில் கவனித்து அவங்கள மறுபடியும் அனுப்பினார் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்குறோம். இந்த யுத்தத்துக்கு முன்னாலே இப்போ இந்த ஹுசைன் ரதியல்லாஹுடைய அந்த பிரச்சனையிலே நாங்கள் பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு? நான் உபைதுல்லா பின் ஜியாத், கூபாவுடைய வாலியுடைய சட்டத்துக்கு அவருக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். எனக்கு சந்தர்ப்பம் தாங்க, நான் பெரிய ஹலீஃபாவோட பேசுறேன், எசீதோட பேசுறேன் தான் சொன்னார். அப்போ உண்மையிலே ஹுசைன் ரதியல்லாஹு பெரிய ஹலீஃபா எசீதோட முரண்பாடு இருந்தால் அப்படி சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டார். அப்போ உண்மையிலே அப்படியான ஒரு நிலைமை இருக்கவில்லை என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். பின்னால் வந்த ஒரு சில தகுதியற்றவர்கள் மோசமானவர்கள் எடுத்த இது போன்ற நடவடிக்கையால் இது ஒட்டுமொத்தமாக எங்கே டேமேஜ் பண்ணிச்சுன்னு சொன்னால் உமையா ஹிலாபத்துக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துச்சு. இதை வச்சு தான் இந்த நான் சொன்னமே அகீதாவுக்கு இந்த சம்ப இதுக்கு நிறைய பிரச்சனை. இதை வச்சு நபி தோழர்கள் இப்படி கொள்ளலாமா? ஒரு மூமீன் இப்படி கொள்ளலாமா? கொண்டவன மூமின்னு சொல்லலுமா? அப்போ என்ன ஈமான் சொன்னால் செயல்லாம் உள்ளுக்கு வருமா? அப்போ செயலிருந்து ஈமானை நம்ம எடுத்துருவோம்னு சொல்லி நிறைய மக்கள் எல்லாத்திலும் அகீதாவிலே குழம்புற அளவுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பின்னணியாக இருந்துச்சு என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ எனவே இந்த செய்திகள்லேருந்து நம்ம என்ன எடுக்கணும்னு சொன்னால், அப்போ எசீத் ரதிய எசீத் அவங்களோட சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்தோம். அதை மன்னிப்பு வழங்கப்படக்கூடிய அந்த கூட்ட அந்த படையில் அவங்க இருக்கிறாங்க என்பதோட இமாம் ஷாஃபி ரதியல்லாஹு ஷாஃபி ரஹிமல்லா அவர்கள்ட்ட சொல்லப்பட்டதை போல இது போன்ற சம்பவங்கள் ஏன்னா இதில் சஹாபாக்கள் சாபியங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்க நன்மை செஞ்சால் அல்லாஹ் அதுக்குரிய கூலியை கொடுப்பான். அவங்க ஏன் நன்மையை தீமையை செஞ்சு அவங்க செலவில் இஜ்திஹாத அடிப்படையில் செஞ்சிருக்கலாம். அடுத்தது அவங்க என்னத்துக்கு அப்படி செஞ்சாங்க என்பதை முழுக்க அறிந்தவன் யாரு? அல்லாஹ். நம்ம என்ன சொல்லணும்? இந்த மாதிரியான சம்பவங்களை பொறுத்த மட்டும் நமக்கு ஒரு பாடம் இருக்குது. இப்படி முரண்பாடுகள் வந்துடக்கூடாது, இந்த மாதிரி முரண்பாடுகள் வந்தால் நம்ம என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் என்ற பாடத்தை தான் நம்ம பெற வேண்டுமே தவிர சம்பந்தப்பட்ட மக்களுக்கு பற்றிய தப்பான அபிப்பிராயங்கள் நம்மக்கிட்ட வந்துவிடக்கூடாது என்பதோட குர்ஆன் நமக்கு இது போன்ற சம்பவங்களை எப்படி அணுகணும்ன்றத சொல்லுது. எப்படி சொல்லுது? ரப்பனா ரப்பனா ஃபில்லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜால் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரவூஃபுர் ரஹீம். கட்டாயம் இந்த துஆவை நமக்கு அடிக்கடி எடுக்கணும். யா அல்லாஹ், எங்களுக்கும் பாவ மன்னிப்பு தருவாயாக, ஈமான்ல முந்திய எங்கட சகோதரர்களுக்கும் நீ பாவ மன்னிப்பை வழங்குவாயாக, அவர்களை பற்றிய ஒரு ஹில்லை ஒரு வஞ்சகத்தை எங்களோட உள்ளத்திலே நீ ஏற்படுத்தி விடாது என்பதுதான் என்ன அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய நிலைப்பாடு. இந்த ஏன்னா இதை வச்சு தான் இந்த ஷியா ஒரு கூட்டம் ஷியாவாக போச்சு, இன்னொரு ஹவாரிஜா போச்சு. இப்போ இதில் அலி ரதியல்லாஹு குடும்பத்தின் மீது ஆதரவு கொண்டவர்கள் என்ன செஞ்சாங்க? ஷியாவாக போனாங்க. அதான் ஷியா கடை ஆரம்பம். அதுக்கு பின்னாடி அது வழிகடு பெருவிச்சு பள்ளி பெருவிச்சு அவங்க டெவலப் ஆகினாங்க. இதில் இப்போ இந்த ரெண்டு கூட்டத்தையும் மிஞ்சிட்டு நீங்கள்லாம் காபிர்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வழி கேட்டாங்க. அவங்க தான் யார்? நம்ம ஃபெஸ்ட்டுக்கு பார்த்தோம் ஹவாரிஜிகள். அப்போ எனவே இவங்க சரியான இதை இந்த பிரச்சனையை எப்படி நம்ம பார்க்கறது என்பதை சரியான முறையில் அணுகாமல் ஒரு தலைப்பட்சமாக அல்லது கண்மூடித்தனமாக அல்லது குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறதுக்கு ஒருபடி மேலே போய் தூய்மை பார்க்க போனதால்
வந்த வழிகேடுகள் தான் இது என்பதை நாம் பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்ஷால்லா அடுத்த அமர்வின் போது நம்ம உமையா ஹிலாபத்து இதோட, எனவே யசீத் பின் முஆவியாவுக்கு பின்னாடி அவருடைய மகன் முஆவியத் பின் யசீத் வாராரு. அவர் 4 மாதங்கள் தான் ஆட்சி பண்றாரு. ஆட்சி பண்ணிட்டு அதுக்கு பின்னால் அவர் நோயப்பட்டிருந்த காரணத்தினால அவர் ஆட்சியை விட்டு கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இவர் ஆட்சி காலம் மொத்தம் 4 வருஷம் தான். யசீத் பின் முஆவியாவுடைய ஆட்சி காலம் மொத்தமாகவே 4 வருடங்கள் தான். அவருடைய காலத்தில் இது போன்ற சில உள்நாட்டு பிரச்சனைகள், வெளியில எந்த விதமான வெற்றிகளும் கிடைக்கப்பெறல, உள்ளுக்கவே இது போன்ற ஆட்சி தளம்பல்களும் ஆட்சிக்கு எதிரான முயற்சிகளும் இருந்த காரணத்தினால அவர் அதிலேயே காலத்தை செலவழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுருச்சு. இவை எப்படி மௌத்தாகிறான்னு சொன்ன யசீத் பின் முஆவியா, அப்துல்லாஹ் பின் சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு மதீனால இருந்து மக்காவுக்கு ஓடி வந்தாங்க தானே, மக்காவுக்கு வந்தாங்க அவரை ஏற்றுக்கொள்ளாம. அப்ப இந்த சமயத்துல மக்காவுக்கு ஒரு படையை யசீத் பின் முஆவியாவே வாரார். மக்கா என்ன செய்யப்படுகிறது, சுற்றி வளைக்கப்பட்டு காபா எரிக்கப்பட்டது என்பதையெல்லாம் பார்க்கிறோம். காபா எரிக்கப்பட்டுச்சு, அப்ப என்னத்துக்கு அப்படியான நிலைமை வந்துச்சு அல்லாஹ் ஆலம். அப்ப எனவே இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்த சமயத்துல அந்த ஹிசாரின் போது தான் இந்த காபா, அப்துல்லா பின் சுபைர் ரதியல்லாஹு அவர்கள் மக்காவில் இருந்த போது அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அந்த யுத்த நடவடிக்கையின் போது தான் யசீத் பின் முஆவியா அவர்கள் நோயாய்ப்பட்டு மௌத்தானார்கள். அதோட படை என்ன செய்கிறது, மறுபடியும் திரும்பி ஷாமுக்கு சென்றது என்பதை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் அந்த பிரச்சனை என்ன, மக்காவில் நடந்த அந்த பிரச்சனை என்ன, அது என்ன நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி எப்படி அப்துல்லாஹி பின் சுபைர் ரதியல்லாஹு ஆட்சி வந்தது என்ற அந்த செய்திகளை நாம் அடுத்த அமர்வில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அதூப் இலைக்.